أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما توفيقي ولا اعتصامي إلا بالله عليه توكلت وإليه أنيب حسبي الله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ما ينظرون إلا صيحة واحدة تأخذهم وهم يخصمون فلا يستطيعون توصية ولا إلى أهلهم يرجعون. صدق الله العظيم. فقال نبينا عليه الصلاة والسلام: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فكانت هجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه. சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகழ் அனைத்தும் அகிலத்தாருக்கு ரப்பாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள் தோழர்கள் நல்லவர்கள் குறிப்பாக இங்கே குழுமியிருக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை இருந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஒரு பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அந்த அல்லாஹுவினுடைய வேத வார்த்தைகளை கேட்க, அதை புரிந்து கொள்ள நமக்கு ஒரு வாய்ப்பை தந்தானே, அந்த ரப்புக்கே சர்வ புகழும் உரித்தாவதாக. ரப்பை, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய். இதனுடைய ஆரம்பம், இதனுடைய முடிவு, இதனுடைய முயற்சி எல்லாம் உன்னையே சார்ந்தது. நீ இந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை உன்னுடைய தர்பாரில் எள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. எங்களுடைய பெற்றோர்களை யா அல்லாஹ் நீ பொருந்திக் கொள்வாயாக. எங்களுடைய மூதாதையர்களை யா அல்லாஹ் நீ பொருந்திக் கொள்வாயாக. எங்களுடைய சந்ததிகளை சாலிகானவர்களாக ஆக்கி தருவாயாக. இந்த சமூகத்திலே உள்ள வாலிபர்களை நல்லவர்களாக ஆக்கி தருவாயாக. இந்த சமூகத்திலே உள்ள வாலிப பெண்களை கருப்பை பேணக்கூடியவர்களாகவும் வெக்கத்தை கைகொள்ளக்கூடியவர்களாகவும் நீயே ஆக்கி தருவாயாக. அல்லாஹ், நாங்கள் வாழுகிற காலத்தில் உனக்கு பொருத்தமான வழிகளிலே வாழ்ந்து சிறந்த முறையிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சமைத்து வைப்பதற்கு நீ எங்களுக்கு உதவி செய்வதாயாக. அல்லாஹ், எங்களுடைய கடைசி நேரத்திலே களிமாவோடு மரணிக்கிற அந்த நல்லடியார்களின் கூட்டத்தில் எங்களையும் சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், கபருடைய வாழ்க்கையிலே குரானை எங்களுக்கு நல்ல தோழனாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், மறுமையிலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கருத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற பாக்கியமிக்க உம்மத்துகளில் எங்களையும் ஆக்கி தருவாயாக. கடைசி நேரத்திலே நபிமார்களோடும் சித்தீக்கிங்களோடும் சுகதாக்களோடும் சுவர்க்கத்திலே ஒன்றாக அண்மித்திருக்கிற பாக்கியம் உள்ள கூட்டத்தில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸுக்கு யா அல்லாஹ் எந்த இமாம்களுடைய கருத்துக்களை நாங்கள் எடுத்திருக்கிறோமோ, இந்த குரானுக்காக வேண்டி எந்த இமாம்கள் எல்லாம் முயற்சி செய்திருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் நீ பொருந்தி கொண்டு அவருடைய கபரை சுவனத்தினுடைய பூஞ்சொலிகளாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களையும் இந்த மஜ்லிஸையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா யாசின் என்று சொல்லப்படுகிற நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான வாயினால் குரானினுடைய இதயம் என்று போற்றப்பட்ட சூரா யாசினுடைய விரிவுரைகளை நாம் தொடர்படியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே கியாமத்தை பற்றி அல்லாஹு தஆலா சொன்ன அந்த செய்தியையும், இந்த சூராவினுடைய அடிநாதம், இந்த சூராவினுடைய முழு ஜூஸ் கியாமத்தை குறித்தது என்கிற காரணத்தினால் அந்த ஆயத்திற்கு கியாமத்தை பற்றி பேசுகிற போது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இந்த சமூகத்திற்கு விட்டு செல்லப்பட்ட சிறிய பெரிய அடையாளங்களை குறித்து நாம் கடந்த இரண்டு வாரங்களாக நாம் பார்த்தோம். அதனுடைய தொடராக இன்ஷா அல்லாஹ் அந்த சின்ன அடையாளங்கள் என்னென்ன அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 130 அடையாளங்களை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்து தந்திருக்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸின் மூலமாக அவை நமக்கு கிடைத்திருக்கின்றன. அதில் நாம் கடந்த வாரத்திலே சில அடையாளங்களை பார்த்தோம். கடைசியாக நாம் பார்த்த அடையாளம் கசரத்துல் ஹரஜ். உலகத்திலே கொலை என்பது மிக அதிகமாக நடைபெறும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அந்த ஹதீஸினுடைய ஒரு பகுதியாக இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. அந்த ஹதீஸிலே சொல்லப்படுகிறது, லா யத்ரில் காத்தில் ஃபீம கத்தல் வலல் மக்தூலு ஃபீம குத்தில், கொன்றவன் ஏன் கொன்றான் என்று அவனுக்கு தெரியாது, கொல்லப்பட்டவன் தான் ஏன் கொல்லப்பட்டேன் என்பதும் தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அடுத்தவர்களுடைய உயிரை எடுப்பது என்பது மிகச் சர்வசாதாரணமாக நடக்கும் என்று இந்த 16வது அடையாளமாக நமக்கு சொல்லப்பட்டது. இன்றைய தினம் 17வது அடையாளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தியாவுல் அமானா வரஃபஹா ஃபில் குலூப் வரஃபஹா மினல் குலூப், அமானத் என்பது எடுக்கப்பட்டு விடும். அமானிதம், அமானத், நம்பிக்கை. வரஃபஹா மினல் குலூப், ஒன்றாவது அது தொலைந்து போகும், ரெண்டாவது அது உள்ளத்தை விட்டு எடுக்கப்படும். அமானிதம் என்பது மற்றவங்களை நம்புறதும் போயிடும், இவருடைய உள்ளத்திலிருந்தும் எடுக்கப்பட்டு விடும். பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், இன்னல் அமானா நஸலத் ஃபி ஜுதூரி குலூபிர் ரிஜால். என்ன அருமையான செய்தி சொல்றாங்க, இன்னா அரத்னல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்த் வல் ஜிபால் ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா. அல்லாஹ் சொல்றான், திருக்குறானை இறக்குவதற்கு முன்னால் நான் அந்த அமானிதத்தை வானம் பூமி மலைகளிடத்திலே காட்டினோம். ஆர் யூ அக்செப்ட்? நம்ம கேட்டோம், இந்த பொறுப்பை நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா, அது சொல்லிச்சு, வி வாண்ட், நாம் ஒத்துக்கொள்ளக்கூடிய தகுதியில் இல்லை, அமானிதங்களை எங்களால் அப்படி பாதுகாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்சான் அதை ஒத்துக்கிட்டான். இன்னஹு கான பலூமன் ஜஹூல. ரெண்டு விதமான செய்திகளை அல்லாஹ் அங்கு சொல்லுகிறார். அதுல இந்த ஹதீஸ்ல வருது, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹுதைஃபா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹு தஆலா குர்ஆனை இறக்குவதற்கு முன்னால் அந்த தகுதியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி மனிதர்களுடைய இதயங்களில் அமானிதத்தை போட்டான். முத முதல்ல இறங்கினது அமானிதம் சொல்லிட்டு சொன்னா சும்ம நஸர் அல் குர்ஆன். அது பேக்கேஜ், நம்ம இன்னைக்கு சொல்லாமல ஒரு பொருளை வந்து நல்லபடியா போகணும் அப்படின்னு சொன்னா என்னது, நல்ல அந்த பொருளை வி ஹாவ் டு பேக் இட் வெல், நல்ல முன்னாடி பின்னாடி அட்டை வச்சு இடையில வந்து அந்த ஃபோம் கொடுத்து அப்படி எல்லாம் பாதுகாத்து. பெருமான சொன்னார்கள், இந்த குர்ஆன் ஒரு இதயத்தில் இறங்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல அதுல அமானிதம் இருக்க வேண்டும். அதனால முதல்ல அல்லாஹ் அமானிதத்தை இறக்கிட்டான், அதுக்கப்புறம் குர்ஆன். நீங்கள் முதலிலே குர்ஆனை கற்பியுங்கள், அதற்கு அடுத்து ஹதீஸை கற்பியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, யனாமு ரஜுலு நௌம ஃபதக்பிது அல் அமானா மின் கல்பி ஃபயதில்லு அஸ்ருஹா மித்ல் அல் வக்த் வக்த். ஒரு மனிதன் தூங்குவான், அவனுடைய இதயத்திலிருந்து அந்த அமானிதம் என்பது பறிக்கப்படும். முடிக்கும் போது லேசா ஒரு சின்ன டாட் மாதிரி அது இதயத்தில் இருக்கும், தெரியாது. சும்மையனாமுன்னா உம்மை, அதுக்கு பின்னாடி தூங்குவான், ஃபதக்பிதுல் அமானா மின் கல்பி, அவனுடைய இதயத்திலிருந்து இதை அது பறிக்கப்படும். ஃபயதில்லு அஸ்ருஹா மித்ல் அல் மஜல், அப்ப கூடும் அப்படியே டாட் 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 டாட்டா விழுந்து. அப்புறம் அமானிதம் அப்படின்னு சொன்னா ஒரு காலத்தில் அது என்ன அப்படின்னே தெரியாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸில் வருகிறது, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற பெருமானாருடைய சபையில் நடந்த ஒரு சம்பவம். அவர்கள் சொல்லுகிறார்கள், பைனமா அந்நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ மஜ்லிஸ், நாங்கள் எல்லாம் பெருமானாரோடு ஒரு சபையிலே அமர்ந்திருந்தோம். யுஹத்திஸுல் கௌம ஜாஅஹு அஅராபி, பெருமானார் பேசிக்கொண்டே இருந்தார்கள், ஏதோ ஒரு தகவலை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு கிராமவாசி வந்தார், அராபி அப்படின்னு சொன்னா லேமேன், ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த மக்கள், இன்னைக்கு பெடோயின்ஸ் அப்படின்னு சொல்றான், பிதூன் ஆர் பெடோயின்ஸ். ஃபகால அவர் வந்து ஒரு நேரம் வந்து உட்கார்ந்த உடனே கேட்டார், மத்தஸ்தா, ஏன்னா பொதுவாகவே கிராமவாசிகளுக்கு எப்படி அந்த ட்ரீட்டிங் அப்படிங்கிறது தெரியாது. ரசூல்லா பாட்டுக்கு பேசிட்டு இருந்தாங்க, அவர் பாட்டுக்கு வந்து உட்கார்ந்து கேட்டாரு, மத்தஸ்தா
என்னைக்கு வரும் அப்படின்னு கேட்டார்.
பெருமானார் தன்னுடைய பேச்சை தொடர்ந்தார்கள், பேசிக்கொண்டே இருந்தார்கள். ஃபகால பாபுல் கௌம் சமி அமாத்தால், சில பேர் சொல்லுகிறார்கள் அவர் சொன்னதை பெருமானார் கேட்டார்கள். ஃபகரிஹு மாக்கால், அல்லது என்ன இப்படி ஒரு செய்தியை வந்து இப்படி கேட்கிறார அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் அதை வெறுத்தார்கள். அதுக்கு பதில் சொல்ல ஒகால பாதுகும் சில பேர் சொல்லுகிறார்கள் பல்லம் யஸ்மா, பெருமானார் அதை கேட்கவே இல்லை. ஹத்தா இதா கபா ஹதீசஹு, பெருமானார் தன்னுடைய பேச்சை முடித்த போது சொன்னார்கள் ஐன உரா அஸ்தா இல் அனிஸ்தா ஐன உரா வேர் இஸ் ஹி ஐன உரா, அந்த கேட்ட மனிதர் எங்கே, அஸ்தா இல் அனிஸ்தா கியாமத்தை பற்றி கேட்டவர் எங்கே, கால ஹா அண்ணா யார் ரசூலுல்லாஹ், உடனே அவர் கையை தூக்குனார் எஸ் ஐ அம் ஹியர். உடனே பெருமானார் சொன்னார்கள் பெருமானார் சொன்னார்கள் நம்பிக்கை மோசடி செய்யப்பட்டார், அமானிதத்திற்கு பங்கம் விளைவிக்கப்பட்டார், அன்னைக்கு இங்க முடிவு பண்ணிக்கிங்க, வி ஆர் வெரி க்ளோஸ் டு கியாமா அப்படின்னு பெருமானார் சொன்னார். உடனே அவர் திரும்ப கேட்டாரு யார சொல்லல்லா அமானிதம் பறிக்கப்படுறது அப்படின்னு சொன்னா என்ன, வாட் இஸ் திஸ், ஐ டோன்ட் நோ. அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு அப்படி இல்ல, அது அது விளங்குற அளவுக்கு இல்ல, விளங்குற அளவுக்கு இல்லைன்னா அந்த நடைமுறை சூழ்நிலைகள் அந்த கிராமவாசிக்கு புரியல. அண்ணன் அமானிதத்தை பறிச்சுக்கிறோம்னா ஒருத்தன் தூக்கி போயிருவானா, எல்லாமே நல்லா இதா இருக்காங்களே. அப்ப பெருமானார் அவர்களுக்கு சொல்லி சொன்னாங்க ஒரே ஒரு பதில சொல்லுகிறார்கள், இதா உசிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபந்தஸ்ரிதா, தகுதி இல்லாதவரிடத்தில் பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டார், தகுதி இல்லாதவரிடத்தில் பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சில பேருக்கு சில குவாலிட்டிஸ் இருக்கும், எல்லாருக்கும் எல்லா குவாலிட்டிஸும் இருக்காது. சில பேர்கிட்ட லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கலாம், சில பேர்கிட்ட வேற வேற ஒரு தகுதிகள் இருக்கலாம். யாருக்கு எந்த தகுதி சரியாக இருக்கிறதோ அவர்கிட்ட தான் அந்த பொறுப்பு ஒப்படைக்கணும். ஊர்ல யார் ரொம்ப பெரிய பணக்காரரோ அவரை தலைவராக்கிறது, எ வெரி வர்ஸ்ட் டிசிஷன். நான் சொல்லல, ஹதீஸ் சொல்லுகிறது. தகுதி இருந்தால் யார் பாதுகாப்பார், அதுவும் பின்னாடி வருது. ஒரு சமூகத்தினுடைய தலைவராக யார் இருக்க முடியும், ஒண்ணு அது லீடிங் பர்சனாலிட்டி அப்படிங்கிறதுனால அது வெளியே வருது. அது இல்லாம ஒரு குடும்பத்திலே கூட தன்னுடைய மூத்த மகன் இளைய மகன் மகளிடத்திலே யாரிடத்திலே எந்த பொறுப்பை ஒப்படைக்கலாம் என்பதை பார்த்து செய்ய வேண்டும். பொறுப்பு என்பது ஒரு சமூகத்தினுடைய நிலை மட்டுமல்ல, ஒரு அதனுடைய வேராக இருக்கிற குடும்பத்தை தொட்டு ஆரம்பிக்கிறது. இப்ப சொன்னாங்க இதா உசிதெல்லாம் ஒரு இல வைரி அகலிஹி, தகுதியே இல்லாதவரிடத்திலே அந்த பொறுப்பை கொடுத்தோம் என்று சொன்னால் அது வீணாக போய்விடும், நீங்கள் நம்பியது இல்லாமல் போய்விடும். அன்றைய தினத்தில் நீங்கள் முடிவு சொல்லுங்க, முடிவு செய்து கொள்ளுங்கள், நாம் கியாமத்துக்கு பக்கத்திலே இருக்கிறோம். அதுக்கு நிறைய விளக்கங்களை எழுதுறாங்க, நம்ம அதுக்கு நம்ம நேரடியாக இருக்கக்கூடிய எத்தனையோ உதாரணங்களை நம்மால் பார்த்துக் கொள்ளலாம். எந்தெந்த பொறுப்புல யார் இருக்கா, தகுதி இன்மையால் என்னென்ன பிரச்சனையை அது சந்திக்குது, இது வந்து இது போட்டு விளக்கமா எடுத்து ஒன்னொன்னா சொல்றதுக்கு இல்ல, நம்மளே சில நடக்கக்கூடிய நடைமுறை செயல்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா என்ன கடுமையான செய்தியாக பெருமானார் சொன்னார்கள், தவறான தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் போது நீங்கள் அதனுடைய அசரை அதனுடைய வெளிப்பாடை கண்டிப்பாக அடைந்து தீர்வீர்கள். ஒன்னாவது பஞ்சம் வரும், படு மோசமான நிலைகளை நாம் அனுபவிக்க வேண்டி இருக்கும். நேரடி உதாரணங்கள் நாம் பார்த்துக் கொள்ளலாம். இது 17வது உதாரணமாக நான் சொல்லாலும் அவங்க சொன்னாங்க 17வது அத்தாட்சி ஆயத். 18வதாக பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இத்திபாஉ சுனனில் உமமில் மாதியா, தங்களுக்கு முன்னுண்டான கூட்டத்தினுடைய நடைமுறையை இந்த சமூகம் பின்பற்றும். இதற்கு ஹதீஸ்களிலே விளக்கம் எழுதும் போது எழுதுகிறார்கள், இஸ்லாமியர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய இன்றைக்கு இருக்கக்கூடிய ஃபித்னாக்களில் பெரிய ஃபித்னா என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஃபாலோவர், நம்ம யாரை ஃபாலோ பண்றோம் அப்படின்னே தெரியாம நம்ம ஃபாலோ பண்ணிட்டு அது வந்து வி ஆர் ட்ரை டு ஃபாலோயிங் தம், அப்புறம் அல்ல அப்படி இல்லைன்னா வி ஆர் ஃபோர்ஸ் டு ஃபாலோயிங் தம், அப்படி ரெண்டு விதமா சொல்லலாம். ஒன்னாவது தெரியாம ஏதோ ஒரு பார்வையில பின்பற்றுறது, அப்படி இல்லைன்னா நிர்பந்தமாக ஃபாலோ பண்ண வைக்கப்படுவது. பெருமானார் இடத்துல கேட்டார்கள், கால நாயம் சல்லா அலி இஸ்லாம் அவங்க சொன்னாங்க, அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த ஹதீஸ் புகாரியில வருது, லா தகூமு ஸஆ ஹத்தா தஅஹுத உம்மதி பி அஹதி குரூனி கப்லஹா ஷிப்ரம் பி ஷிப்ர் ஜிராம் பி ஜிரா. என்னுடைய கூட்டம், என்னுடைய உம்மத்து இருக்கிறது, அது அந்த முன்னுண்டான கூட்டத்தினுடைய அந்த நிலையை ஷிப்ரம் பி ஷிப்ரில், ஷிப்ரன்னா இந்த அடி, இதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஜான், ஜான் ஜான் அளவுக்கு பின்பற்றும், ஷிப்ரனா ஜான் இந்த அளவு, ஜிரா அம்பி ஜிரா ஒரு முளம் அளவுக்கு இருந்தாலும் அதை பின்பற்றுவார்கள். ஃபகீல யார் ரசூலல்லாஹ் கசாரிசி வர்றோம். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ் நீங்க சொல்றது அந்த பாரிஸ் ரோம் நாட்டு அந்த மனிதர்களுடைய நிலையா பின்பற்றுவார்கள் அப்படின்னு கேட்டவுடனே இல்ல உலாய், அவர்கள் எல்லாத்த வேறு எந்த மனிதர்கள் இருக்கிறார்கள், அப்படி ஒரு ஹதீஸ்ல பெருமானார் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது, இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீம்ல வந்திருக்கு, லதத்தபி அன்ன சுனன் அல்லதீன மின் கப்லிக்கும் ஷிபரம் பி ஷிபர் வதிரம் பி ஜரா, உங்களுக்கு முன்னுண்டான கூட்டத்தினுடைய அந்த நடவடிக்கையை நீங்கள் ஜானும் உளமுமாக பின்பற்றுவீர்கள். ஹத்தா லவ் தகலு ஃபி ஜுஹ்ரி துப்பின் லத்தபஅதுமூ, அவர்கள் ஒரு உடும்பினுடைய பொந்திலே நுழைந்தார்கள் என்று சொன்னால் நீங்களும் நுழைவீர்கள். இது இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள். அதாவது பின்பற்றுவது அப்படிங்கறத கொண்டு பின்பற்றுவது அப்படிங்கிறத கருத்தை கொண்டு அந்த எண்ண ரீதியான மாற்றங்கள் நம்ம ஏற்கனவே சொன்னோம். இமாம் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, ஒவ்வொரு இபாதத்திற்கும் ஒரு மனோநிலை உண்டு. நாங்கள் இபாதத்தை படிக்கிற போதே மனோநிலையையும் படித்தோம். எல்லா இபாதத்தும் அல்லாஹ்வுக்கு தான், தேர் இஸ் நோ செகண்டரி. ஆனா ஒவ்வொரு இபாதத்திற்குமே ஒரு மனோநிலையை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. நாங்கள் அமலையும் படிப்போம், அந்த எண்ணத்தையும் படிச்சுக்குவோம். இன்னைக்கு அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை, நாம பாட்டுக்கு என்ன வேண்டாலும் செஞ்சுட்டு போலாம். அப்ப அதைத்தான் இங்க சொல்றாங்க, நாம் என்ன செய்கிறோம் என்கிற நிலை மாறி நம்முடைய எண்ணங்கள் மாறுகிற போது ஒரு ஹதீஸ்ல வருது, அப்படியே ஒப்புமையாக எந்த அளவுக்குன்னா, த ஷூஸ் பேக் டு பேக் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ரெண்டு செருப்பையும் இப்படி ஒன்னா வச்சா ஒரே மாதிரி, இந்த கை இந்த பாம் பேக் டு பேக் அப்படி இப்படி சொன்னா கரெக்டா, நம்ம கையை வச்சா அடுத்தவங்க கை வச்சா அப்படி இருக்காது. அந்த அந்த யஹூதி நசராக்களுடைய சிந்தனை எந்த அளவுக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னா, அப்படி இந்த இந்த கையும் அந்த கையும் இந்த ஷூவும் அந்த ஷூவும் எப்படி சேர்ந்து இருக்கிறதோ அதே போன்று அப்படியே உள்வாங்கப்படும் என்கிற கருத்தை எழுதுகிறார்கள். அப்ப அந்த அளவுக்கு நாம் நம்மிடத்திலே எது எதுல அப்படிப்பட்ட சிந்தனைகள் வரலாம் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு வந்து நிறைய இன்வென்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, நிறைய மாத்திரைகள் வந்திருக்கிறது, மருந்துகள் வந்திருக்கிறது. இப்ப இதெல்லாம் சாப்பிட்டா அவன மாதிரி ஆயிடுவோமான்னு கேட்டா, இல்ல, எந்த விஷயங்கள் எல்லாம் இஸ்லாத்தில் பகிரப்பட்டிருக்கிறதோ அதுக்கு நேர் எகெயின்ஸ்டா நம்ம அல்லாஹ் ரசூல் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ் ரசூலுடைய பெயரால் மாற்றமாக நடக்கிறோமோ அதெல்லாம் அந்த லிஸ்ட்ல வரும். அதுல உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய ட்ரெஸ் கோட், இஸ்லாமியர்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோட் இருக்கு. என்ன ட்ரெஸ் கோடு? ஜிப்பாவும் தொப்பியும் கையிலையும் சட்டையுமா? அது இஸ்லாமியர்களுடைய ட்ரெஸ் கோடு இல்ல. அப்ப என்ன ட்ரெஸ் கோட்? ஒரு முஸ்லீம் ட்ரெஸ் அணிஞ்சான் அப்படின்னு சொன்னா அது நீட்டா இருக்கும், அது நீட்டா இருக்கும். அவன் போட்டிருக்கக்கூடிய ஆடை இருக்கிறதே அது அடுத்தவர்களை எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் பண்ணாம தன்னுடைய பாகங்களை வெளிக்காட்டாத அளவுக்கு எப்படி இஸ்லாம் போட சொல்லி இருக்கிறதோ அப்படி போடக்கூடிய ஆடைகள் தான் இஸ்லாமிய ஆடை. அதுக்கு எகெயின்ஸ்டா எந்த ஆடை போதோ, ஒருத்தர் நல்ல ஜிபா போட்டிருக்கார், அல்லது நல்ல இதே மாதிரி கந்துரா அரபி கந்துரா போடுறார், நல்லா டைட்டா போடுறார், பின்னாடி நிக்கிறவனுக்கு என்ன இப்படி போட்டு வந்திருக்கான் பேத்தனமா அப்படின்னு தோணுதுனாலே இல்ல. அதே மாதிரி நம்முடைய அந்த டே டு டே லைஃப்ல உள்ள நம்முடைய ஆக்டிவிட்டி, அவர்களை மாதிரி நம்மளும் மாறிக்கிட்டோம். நம்முடைய டிரான்சாக்ஷன்ஸ், நம்முடைய பிசினஸ், இந்த ட்ரெண்ட்ல எல்லாமே ஏதாவது ஒரு வகையிலிருந்து அவர்களை உள்வாங்கிக் கொண்டே இருக்கிறோம். அவர்கள் போன பாதையிலே நாமும் போகிறோம் என்று சொன்னால் அதுதான் அவர்களை பின்பற்றுவதாக ஆகும். இன்னைக்கு வட்டி இருக்கு, வட்டி இல்லாமலாம் நடக்காது சார், நம்மளே சொல்றோம். வட்டி இல்லாமலாம் இப்படிலாம் வாழ முடியாது சார், அதெல்லாம் வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்ல, எதை அல்லாஹ் ஹராம் என்று சொல்லி இருக்கிறானோ அது நமக்கு ஹராம் தான், புரிஞ்சு போச்சு. அதுல தெர் இஸ் நோ செகண்டரி, நான் இப்படித்தான் வாழ முடியும் அப்படிங்கறதுக்கு உலகத்துல அல்லாஹ் தஆலா எந்த கோடையும் வைக்கல. ரெண்டாவது, மத்தவங்க எல்லாம் அப்படி வாழ்ந்தாங்க, நானும் அதனால அப்படி வாழ்ந்துட்டேன் நாளைக்கு எல்லாட்ட சொல்ல முடியாது. இண்டிவிஜுவலி வி ஹாவ் டு ஆன்சர், நம்ம தனியா போய் நின்னு அல்லாட்ட பதில் சொல்லணும், அதுக்கு நம்ம ரெடி. அதெல்லாம் பாத்துக்கலாம் அல்லாஹ் அன்னைக்குன்னா ஓகே, வி ஹாவ் டு டூ. அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா அவன் செய்யறான் இவன் செய்யறான், வட்டி இல்லாம நடக்கவே முடியாதுங்க. அதே ஹதீஸ்லயே பெருமானாரே சொல்லிட்டாங்களே, அந்த காத்துனாலும் அடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு ஹதீஸ் ஆதாரம் எடுத்து நாங்க வட்டியை சாப்பிடறோம்னு சொல்லி சொல்ல முடியாது, பெருங்குற்றம். அப்ப அது எது எந்த விஷயங்களை இஸ்லாம் ஹுதூதாக வைத்திருக்கிறதோ, ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான் என்னதான் வளர்ந்தாலும் கூட அதுல பரக்கத்து கிடையாது, அது லாஸ், ஏதாவது ஒரு விதத்திலே உன்னை அது நடு ரோட்டில் கொண்டு வந்து நிறுத்திவிடும். இன்னைக்கு பாத்துக்கிட்டே இருக்கும், இன்னைக்கு இந்த கன்வென்ஷனல் பேங்க் இந்த சிஸ்டம், இன்னைக்கு இந்த வட்டியினுடைய பேங்க் சிஸ்டத்தின் காரணமாக இந்த சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழிவுகளும் அழிவுகளும் எல்லா நாடும். அமெரிக்கால ரெண்டு பேங்க் விழுந்துச்சுன்னா அன்னைக்கு பிடிச்ச முசீபத்து, இன்னைக்கு வரையும் எந்திரிக்க முடிய மாட்டேங்குது எவனாலையும். என்னடா செஞ்சு எல்லாத்தையும் காசு இருக்குங்கன்னா, ஆனாலும் எல்லாம் கிரைசிஸ். வாட் இஸ் கிரைசிஸ்? பினான்சியல் கிரைசிஸ் அப்படிங்கண்ணா. ஓகே, பினான்சியல் கிரைசிஸ், காசு எங்கேயாவது காணா போச்சா? நம்ம இந்த போன வாரம் கொள்ளடிச்ச மாதிரி ரயிலுக்குள்ள எவனும் இறங்கி பொட்டியோட தூக்கிட்டு போயிடானான்னு கேட்டா இல்ல இல்ல, எல்லாத்தையும் இருக்கு. Everyone have money. எல்லாத்தையும் காசு இருக்கு, எல்லாரும் பணம் வச்சிருக்கான், பேங்க்ல என்னடா குறைச்ச எல்லாமே இருக்கு, ஆனா காணும். இந்த கிரைசிஸ், அருமையான வார்த்தை இது, வந்து ஒரு விதமான ஃபக்ர். ஃபக்ர் அப்படின்னு சொன்னா பூர்னஸ், மனரீதியான பூர்னஸ். இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் அவர்களை பின்பற்றுகிற அந்த நிலையை நாம் முன்னெடுப்பதாகும். அப்ப அது ஒரு காலம் அப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை எச்சரித்தார். விலாதத்துல் அமதி ரப்பத்தஹ, ஒரு பெண் தன்னுடைய எஜமானரை பெற்றெடுப்பது. இந்த ஹதீஸுக்கு ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி நான் விளக்க சொன்னேன். ஒரு பெண் தன்னுடைய எஜமானரை பெற்றெடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸ்ல வருது. அது எப்படி ஒரு பெண் தன்னுடைய எஜமானனை பெற்றெடுப்பா அப்படின்னு சொன்னா, அந்த பெண் அடிமையாக்கப்படுவாள், தன்னுடைய கணவன் மூலமாக அவள் ஒரு வேற ஒரு எஜமானன் மூலமாக குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை நாளைக்கு அந்த தந்தையோடு போய் சேர்ந்து அவரும் எஜமானனாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து சொன்னாங்க. இதற்கு விளக்கம் எழுதுகிற இன்னொரு இமாம் இப்படி எழுதியிருந்தாங்க, பையன் பிறப்பான், நாளைக்கு தன்னுடைய தாய ஒரு அடிமை பெண் போல் நடத்துமா, அந்த அம்மா வீட்டு வேலைக்காரியாவே வச்சிருப்பா. ஏற்கனவே அதற்கு உதாரணமும் சொன்னேன், அன்னைக்கு ஒரு அம்மா அதுக்கு ஒரு பேட்டி கொடுக்குது, இதே மாதிரி எங்க மாமியார் தான் வந்து எங்க பிள்ளைய விட்டுட்டு போறோம், அந்த அம்மா அதை கூட பாத்துக்க மாட்டேங்குது. ஏமான்னு கேட்டா அதான் நம்பிக்கையான ஆள். எதுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போறாங்க, பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு நம்பிக்கையான ஆளு இந்த அம்மாவா, என்ன கொடுமை. அப்ப அந்த மாதிரி ஒரு மோசமான நிலை வரும், தன்னுடைய பெற்றவர்களை ஏழைக்காரர்களாக நடத்துகிற, ட்ரீட் பண்ற. வீட்டுல வந்து மத்தவங்க அவங்க ஜாலியா சுத்திக்கிட்டு இருப்பாங்க, இங்க வீட்டுல இருந்து வேலை பார்க்க வேண்டியது யாரு? அந்த இஸ்லாம் அந்த நிலையை வைக்கல, அவங்களை எங்கேயோ வச்சிருக்கு, எவ்வளோ இடத்துல வச்சிருக்கு. அப்ப இந்த நேரத்தில் உள்ள அந்த அறிவு, அந்த தாயை மிக மோசமாக நடத்துகிற அந்த நிலை. இரண்டாவது, அடிமை பெண்ணையே பெற்று, அடிமை பெண் குழந்தையை பெற்று அந்த குழந்தையே எஜமானனாக ஆகுவது. முத முதல்ல இந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல போய் அடிமைகளாக ஆக்குனாங்க. கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்த போது நடந்த வரலாற்று நிகழ்வு, அதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் படிச்சிருப்போம். மூணு பேர் கிளம்பி போனாப்ப, அதுல ஒருத்தன் இங்கிட்டு வந்தான், இன்னொருத்தன் அமெரிக்காவை கண்டுபிடிச்சான்னா. இன்னைக்கு வரையும் நம்மளுடைய பாடத்திட்டத்தில் எப்படி இருக்கு, கொலம்பஸ் அமெரிக்காவை அதுவரை என்ன செஞ்சது, என்னையாவது கேள்வி கேட்கிறோமா? அது ஒரு நாடுதான், அது ஏற்கனவே இட் இஸ் எக்ஸிஸ்டட் ஒன், அது முன்னாடியில இருந்து இருக்கு. ஆனா இவன் எப்படி எழுதுனா, கண்டுபிடித்தார், அது வரையும் காணா போன மாதிரி. இவன் போனது திருட்டுத்தனமான வேலைக்கு, அதை என்ன செஞ்சான், இப்படி மாத்தி எழுதுனான். அதுக்கு பின்னாடி ஆப்பிரிக்கன் கண்ட்ரி சைடு போனான், அங்க பார்த்தா எல்லாம் பெரிய பெரிய ஆளா இருந்தாங்க, முரட்டு பயல்களா இருக்காங்களே, இவங்க ரொம்ப மோசமா இருப்பாங்கன்னு போய் பார்த்தா என்ன அப்புறாணியா இருந்தான். ஆளுகதான் இப்படி தடார் புடார்னு இருப்பான் ஆப்பிரிக்கன் கண்ட்ரி, என்ன பார்த்தா ரொம்ப சாதாரணமா, அடிச்சா தாங்க முடியாது. ஹஜ்ஜிலே கூட ரெண்டு ஒரு அமெரிக்கா இந்த ஆப்பிரிக்காக்கார பொம்பளைங்க சில பேர் வந்து இப்படி ஒரு தள்ளு தள்ளாங்கன்னா போதும், இந்தியாக்காரன் 15 பேர் அங்கிட்டு போய் விழுந்துருவான். நம்மளால நிக்க கூட முடியாது, லேசா அப்படி ஒரு இடி இடிச்சா போதும், அந்த அளவுக்கு பலம் மிக்கவர்கள். உடனே அதுக்கு ஒரு ஹீலா வேலை பண்ணா, இவங்க எல்லாம் இப்படி விட்டா சரிபட்டு வராதுன்னு அடிமைகளாக்கி வித்தான். அந்த நேரத்தில் உள்ள அந்த ஒரு கார்ட்டூன் ஒண்ணு இன்னைக்கு நெட்ல இருக்கு, அதுல போட்டிருக்கான் அடிமை சந்தைகளாக மாற்றப்பட்ட அந்த அடிமைகள் இந்தியாவினுக்கு வருது. அதை அதை எழுதியிருக்கான், அதுல இந்தியாவுக்கு வருது இல்ல வேற நாட்டுக்கு கொண்டு போறானோ. ஃப்ரெஷ்ஷான ஆப்பிரிக்கன் அடிமைகள் எப்படி தக்காளி வரும்ல அது மாதிரி எழுதிதான். 15 ஆண்கள், 10 பெண்கள், இத்தனை குழந்தைகள் அடிமைகளாக இந்த வாரம் விலைக்கு வர இருக்கிற, வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கி தக்காளி மாதிரி இப்போ எழுதிட்டு அதுக்கு பின்னாடி அதுல ஒரு செய்தியும் போட்டிருக்கான். அப்படி அடிமை பெண்களுக்கு ஏதாவது குழந்தை பிறந்தது என்று சொன்னால் அந்த குழந்தையும் அடிமையாக கவனிக்கப்படும், அதுல சட்டம் எழுதியிருக்கான். அடிமை பெண்ணே தனியா கூட்டிட்டு வந்திருக்கு, அவளுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? அப்போ அவளை எந்த நிலையில வைக்க முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருது, முடிச்சுட்டு அதையும் அடிமையிலே சேர்றா அப்படிங்க வேண்டியது. அந்த மாதிரி ஒரு மோசமான காலங்களை உலகம் கடந்து வந்திருக்கிறது. அதைத்தான் பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயோட எப்படி ட்ரீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது 19வது நிலை. 20வது அத்தாட்சியாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துஹூருன் நிசா அல் காசியாத் வல் ஆரியாத். இந்த ஹதீஸ போன வாரம் சொல்லும் போதே ஹதீஸ சொன்னேன், பெண்களிலே வந்து ஒரு நிலை கொஞ்சம் மாற்றமான நிலையிலே வருகிற அந்த பெண்கள் வருவார்கள் என்று சொல்லி போன வாரம் இது சம்பந்தமா இந்த ஹதீஸை தொட்டு ஏற்கனவே மேல எழுதியிருந்தாங்க. அதுல இந்த ஹதீஸ்ல இதுக்குன்னே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிசா உன் காசியாத்துன், ஆடை அணிந்த பெண்கள், ஆரியாத், நிர்வாணமாக இருப்பார்கள். ஆடை போட்டிருப்பாங்க, தே ஆர் ட்ரெஸ் பட் அன்ட்ரெஸ்ட், மும்மீலா தும்மா இலாத், அவர்கள் சாய்ந்து நடப்பார்கள். அந்த சாய்ந்த நடமானம் மற்றவர்களை சாய்க்கும் அவர்களின் பக்கம். தங்களுடைய அந்த ஜடைகளை மிக பெரிதாக ஒட்டகத்தினுடைய திமிழ்களை போன்று ஆக்கியிருப்பார்கள். ஜன்ன, அவர்கள் சொர்க்கத்திற்குள்ளே நுழைய மாட்டார்கள். சொர்க்கத்துக்குள்ள நுழையாது மட்டும் இல்ல, அந்த வாடை அந்த காற்று கூட கிடைக்காது. இன்னும் மசீரத்தி கதா ஒகதா, சுவனத்தினுடைய வாடை காற்று எவ்வளவு தூரம் இருக்கும் தெரியுமா? பெருமானார் சொல்லுகிறார்கள், சுவனம்னா சும்மாவா? அதுல அந்த அதனுடைய கஸ்தூரிய தொட்டாலே அத்தனை நாளைக்கு வாடை அடிக்கும். அப்ப அவ்வளவு வாடையுள்ள ஒரு சுவனத்திலிருந்து அதனுடைய வாடை காற்று எவ்வளவு தூரம் வரும்? அந்த வாடை காற்றை கூட நுகர முடியாத தூரத்தில் இருப்பார்கள் அப்படின்னு பெருமானார் சொன்னாங்க. அது கூட கிடைக்காது அந்த நசீபு. அப்ப காசியாத் ஆரியாத் அப்படிங்கிறதுக்கு போன வாரம் ஆடை அணிந்து ஆடை அணியாமல் ஒரு மோசமான இந்த டிரெஸ் கோடிங், நம்ம ஏற்கனவே போன வாரம் சொன்னது மாதிரி புர்காக்கு புர்கா போடுறது, இன்னைக்குள்ள புர்காக்களுக்கெல்லாம் மீண்டும் ஒரு புர்கா தேவைப்படுது. அப்படிதான் நம்ம வந்து டிசைன் பண்ணி வச்சிருக்கோம், உள்ள கூடிய அங்கங்கள் தெரிவதை போன்று அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா நம்ம சொல்லணும், இது வந்து நம்முடைய கலாச்சாரம் அல்ல, அது சுவனத்தை விட்டே நம்ம எங்கேயோ கொண்டு போய்விடும், நம்ம உள்ள கூட போக முடியாது, அடுத்த பிரச்சனை, எங்கேயோ தூரமாக போய்விடுவோம். அப்ப இந்த மாதிரி பெண்கள் இன்றைக்கு வருவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. இது பாரதூரமான ஒரு விஷயமா இல்ல, இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு காலத்துல அந்த நாடு இந்த நாடுன்னு இருந்தா, இன்னைக்கு இந்தியாவில போனாலே இது பாரதூரம், இன்னைக்கு போடக்கூடிய அந்த டிஷர்ட்ஸ், ஜீன்ஸ், பேண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமான கலாச்சாரத்தை சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. 21வது அடையாளமாக பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தத்தாவுலுல் ஹுஃபாத் அல் உராத் ரியாஷா பில் பின்யான். ஹதீஸ்களிலே வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுஃபாத் செருப்பு போடாதவர்கள், உராத் சரியான உடலை மறைக்கிற ஆடை இல்லாதவர்கள், ரியாஉஷாத் ஆடு மேய்க்கக்கூடியவர்கள், யத்தாவலூன ஃபில் புன்யான் பெரிய பெரிய கட்டடத்தை கட்டுவான். தத்தாவுல் அப்படின்னு சொன்னா எப்படி சொல்றது, டவர், இன்னைக்கு சொல்றோம்ல டவர், அல் புருஜ் டவர்னு துபாயில் ஒரு டவர் கட்டியிருக்கான், அல் புருஜ் பார்த்தா வந்து 107 மாடி, 108 மாடிங்கிறான், அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு ஹைட்ல. உடனே அவனை பார்த்த உடனே குவைத்தில் நான் கட்ட போறேன் அப்படிங்கிறான், அதுக்கப்புறம் அங்கிட்டு பார்த்தா சவுதியில் நான் கட்ட போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்ப தத்தாவுல் அப்படின்னு சொன்னா ஒண்ணுக்கு மேல ஒன்னு, ஒண்ணுக்கு மேல ஒன்னு, இப்படியே இதை வச்சுட்டு பெருமடிப்பாங்க, எங்க நாட்டில் உள்ள டவர் பெருசா இருக்கா, உங்க நாட்டில் உள்ள டவர் பெருசா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்குவாங்க. இதை யார் கெட்டுவா அதையும் பெருமானார் சொல்லுகிறார். இது யார் கெட்டுவா? ஹுஃபாத். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் காலம் வரையும் செருப்பு போட்டிருக்க மாட்டான், உராஜ் ஃபுல்லா அணியறதுக்கு ஆடைகள் கூட இருந்திருக்காது. அரியா உஷாத் ஆடு மேய்த்திருப்பார்கள். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள், அதே மாதிரி ஹதீஸுகளிலே வருகிறது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்டார்கள். ஜியா இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது, வரைதுல் ஹுஃபாத் அல் ஜியா அல் ஆலா கானு ருஊஸன் நாஸ். மனிதர்களிலே சில பேரை நீங்கள் பார்ப்பீர்கள், ஜியா அப்படின்னு சொன்னா பசியோடு இருக்கக்கூடியவர்கள், அல் ஆலா ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்கள், கானு ருஊஸன் நாஸ், தே ஆர் த லீடிங் பர்சனாலிட்டி, அந்த அளவுக்கு மேல போவான். فَذَلِكَ مِنْ مَعَالِمِ السَّاعَةِ وَأَشْرَاطِهَا. فَبِرْمَانَا சொன்னார்கள், இதுதான் அடையாளம். وَمِنْ أَصْحَابِ السَّاعَةِ وَالْحُفَاةِ وَالْجِيَاءِ وَالْعَالَى. அப்ப யார சொல்ல இந்த ஆளுகள் எல்லாம் யாரு அப்படின்னு கேட்டாங்க. பெருமானர் இடத்துல கேட்கப்பட்டது, இவங்க எல்லாம் யாரு, காலுக்கு செருப்பு இல்லாம, செட்டைக்கு வழி இல்லாம, சோத்துக்கு வழி இல்லாம, இப்படிலாம் இருக்கு. கீழ அல் அரப், எது சொன்னாங்க, கீழ அல் அரப், மற்ற நாடுல கெட்டுறம் கெட்டுறானோ இல்லையோ, அரபு நாடுகள் முழுக்க இந்த வேலையை தான் பண்றான். இப்ப போய் துபாயில ஷேக் ஜாயித் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்கு, துபாயில இருந்து அபுதாபி போறதுக்காக வேண்டி இருக்கக்கூடிய ஒரு பாதை 150-160 கிலோமீட்டர் வரும். அந்த ரோட்ல இங்கிருந்து ஆரம்பிச்சு துபாயில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிலோமீட்டர் கணக்குக்கு ரெண்டு சைடும் அப்பா 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 அவன் பாட்டுக்கு கெட்டி 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 கெட்டி, அந்த டவர் இந்த டவர், அங்கதான் வந்து இந்த வேர்ல்டு டாலஸ்ட் டவர் அந்த இடத்துல தான் வச்சிருக்கான். அதை போய் சுத்தி பாக்கிறதுக்கு காசு. அப்ப இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு சொன்னா, இதுல யார் கொண்டு வருவார்கள் அப்படின்னு சொன்னா, இந்த மக்கள் அதை கொண்டு பெருமை, அதை கொண்டு நானா நீயா என்கிற போட்டி. ஆனா ஆரம்ப காலத்துல என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க, ஒன்றுமே இல்லாமல் இருந்தார்கள். நான் அடிக்கடி சொல்லுகிற செய்தி, ஒரு இங்கிலீஷ்காரன் வந்து அங்க பார்த்துட்டு எழுதினான், ஃப்ரம் கேமல் டு மெர்சிடிஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினான், ஃப்ரம் கேமல் டு மெர்சிடிஸ் அப்படி. இந்த ஒட்டகத்தையும் ஓட்டிக்கிட்டு அதையும் ஓட்டிக்கிட்டு அல்லான்னு, அந்த ஒட்டகத்தை கெட்டுறதுக்காக வேண்டி, ஒட்டகம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அந்த காலை இப்படி முடிச்சு போடுறதுதான் இன்னைக்கு தலைக்கு மேல வச்சிருக்கான். அந்த வட்டு அரபுகள் ஸ்டைல் ஸ்டைலா போட்டிருப்பான், அதை போடுறதுக்குன்னு இந்த மாதிரி போட்டு அது பின்னாடி போட்டு அதை அப்படியே தொங்கும், அதை கலட்டி சில நேரத்தில் அடிப்பான் யார் மேலேயாவது கோவம் வந்துச்சுன்னா. அப்ப அந்த வட்டு இருக்கு, அந்த வட்டு ஆக்சுவலா என்ன அப்படின்னு சொன்னா, அந்த வட்டை எடுத்து அதை ரெண்டாம் முறுக்கி ஒட்டகத்து காலில் மாட்டி விட்டுறது, ரொம்ப தூரம் போவாது, தீ மேஞ்சிக்கிட்டே நிற்கும். இந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். அதான் அவன் எழுதுனா, ஃப்ரம் கேமல் டு மெர்சிடிஸ், ஒட்டகத்திலிருந்து பென்ஸுக்கு வந்தாச்சு, ஆனா சிந்தனை எதுவும் மாறலன்னு எழுதினான். அந்த ஒட்டகத்தை எப்படி மிதிச்சானோ அதே மாதிரியே தான் பென்ஸையும் மிதிக்கான். 125 எடுத்த உடனே ஒரே மிதியில என்ன செய்யணும்னா, வட்டி வண்டி 180-175 இப்படி போகணும், ஒரே பாஸ் அங்க கணக்கெல்லாம் கிடையாது. அப்புறம் போட்டோ பிடிக்கும், அப்புறம் அதுக்கெல்லாம் காசு கட்டிக்குவான். சைன் கட்டுறதுக்கு நல்ல நிறைய காசு இருக்கு. இன்னைக்கு உள்ள மினிஸ்ட்ரியிலே துபாயில நல்ல பெரிய லெவல் போயிட்டு இருக்க மினிஸ்ட்ரி இந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி தான். ஏன்னா அவ்வளவு ஃபைன், ஒவ்வொருத்தனும் ஃபைன் கட்டிக்கிட்டே இருக்கான். ஒரு வந்து என்னது, ஒரு ரெட் கிராஸ் பண்ணனா 500 திரகம், நம்ம ஊர் காசுக்கு 18 ரூபான்னு கணக்கு போட்டுக்கிட்டா 500 திரகத்துக்கு எவ்வளவு வருது, 1 ரூபா 18 ரூபா கணக்கு போட்டுக்க வேண்டியதான். இப்ப இவ்வளவையும் அள்ளி கொண்டு போய் தட்டிட்டு 9000 ரூபா, ஒரு ரெட் கிராஸ் சிக்னலுக்கு 500 ரூபா ரெட்டு போடுறான். இப்படி ஒன்னு ஒண்ணுக்குமே காசு போடுறான். பார்க்கிங் தப்பா போட்டா, வேகமா போனா, ஸ்பீடிங். இப்ப இவ்வளவுக்கு என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, எந்த விதமான மாற்றமும் தெரியல. நல்ல டிரெஸ் கோடிங் வந்துருச்சு, நல்ல வந்து இன்னைக்கு எல்லாம் ஆங்கிலத்துல அழகா பேசுறான், எல்லாமே பண்றான். அந்த சிந்தனை மட்டும் அந்த ஒத்தகத்துல எந்த நிலைமை இருக்கோ அப்படி இருக்கான்னு அவன் எழுதுனான், நம்ம சொல்லல, அவன் சொல்றான். ஆனா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கே சொல்லிட்டாங்க, இந்த எதத்தாவலூன ஃபில் புன்யான், அவர்கள் அதை கட்டி அதை பெருமையாக நினைப்பார்கள், அதிலே ஒரு அவர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னு கேட்ட ஹதீஸிலே வருகிறது, நான் உங்களிடத்திலே வறுமையை பயப்படவில்லை. பெருமானார் சொல்லுகிறார்கள், எப்படியாவது காலத்தை சாப்பிட்டு எதையாவது வச்சு ஓட்டிடுவீங்க, உலகம் உங்களிடத்திலே பெருக்கெடுத்து ஓடுவதை நான் பயப்படுகிறேன். என்ன நிலதடு மாதிரி போயிருவீங்க நீங்க, என்ன அழகா சொன்னாங்க பெருமானார் சொல்லாய் சொல்லாத. சரி, இது வந்து 21வது அடையாளம். 22வது அடையாளமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், தஸ்லீமுல் ஹாஸ், தஸ்லீமுல் ஹாஸ், தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சலாம் சொல்லுவது. இதுக்கு விளக்கம் சொல்லணுமா, அப்படி போயிடலாமா? அல்லாஹு தஆலா சலாத்தை ஒரு பெரிய ஆயுதமாக அல்லாஹு தஆலா ஆக்கி தந்திருக்காங்க அந்த சமூகத்திற்கு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா தத்குலுல் ஜன்னத ஹத்தா துமினு, லா தத்குலுல் ஜன்னத ஹத்தா துமினு வலா துமினு ஹத்தா தஹாப்பு. தூண்டில் 2016 எல்லா இயக்கத்தையும் தமிழ்நாட்டில் துனியாவில் உள்ளவங்க எல்லாம் கூப்பிட்டு மண்டையிலே அடிக்கிறதுக்கு பெருமானார் சொன்ன செய்தி, லா தத்குலுல் ஜன்னத ஹத்தா துமினு, ஈமான் கொள்ளுகிறவரை சொர்க்கம்னு நினைச்சு கூட பார்க்க முடியாது. அல்லாஹுவையும் அல்லாஹுவினுடைய தூதரையும் கிதாபுகளையும் கியாமத்து நாளையும் இதெல்லாம் நம்பினா மட்டும்தான் சொர்க்கத்துக்குள்ள போக முடியும். இந்த நம்பிக்கை இல்ல, தட் இஸ் நோக்கி. வலா துமினு ஹத்தா தஹாப்பு, ஈமான் வரணும் அப்படின்னு சொன்னா நீங்கள் ஒருவரை ஒருவர் பிரியப்பட வேண்டும். எங்கெந்த சொல்லிட்டு பெருமானார் சொல்லுகிறார்கள், அவலா அதுல்லுக்கும் பிஷையின் இதா ஃபால் துமூஹு தஹாபப்தும் பைனக்கும் அவலா அதுல்லுக்கும் பிஷை. Can I introduce one key or one amal which lead to that path? எந்த ஒரு அமலை செஞ்சீங்கன்னா அந்த வேலையை கரெக்டா புடிச்சு கொண்டு வந்து உங்களை முஹப்பத்தில் ஏத்தி அப்புறம் ஈமான்ல ஏத்தி அப்புறம் சொர்க்கத்தில் கொண்டு போய் விடுமோ, அது சொல்லி தரட்டுமா? இப்படி கேட்கிறாங்க. அவளா துல்லுக்கும் இது ஏன் இது? அப்ப சஹாபாக்கள்லாம் சொல்லித்தர வேணாம் அப்படின்னு விட்டுருவாங்களா? அப்படி இல்லை, கவனத்தை திருப்புறதுக்கு. அப்படி இப்படி இருக்கு உங்களுக்கு, இப்படி இப்படி ஒன்று இருக்கு சொல்லட்டுமா? என்னமோ ஒன்று சொல்றாங்க சொல்லிட்டு சொன்னாங்க, அப்சு சலாம் பைனக்கும், அப்சு சலாம் பைனக்கும், உங்களிடத்திலே சலாத்தை பரப்புங்கள். யாரை பார்த்தாலும் யாரும் எந்த ஒரு அடையாளம் இருந்தாலும் சலாத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், ஐயுல் இஸ்லாமி ஹைர், ஒரு மனிதர் வந்து பெருமானார் இடத்துல கேட்டார், விச் இஸ் பெஸ்ட் இஸ்லாம், இஸ்லாத்திலே என்ன பெஸ்ட்? இப்ப நம்மள்கிட்ட வந்து கேட்டா என்ன செய்யும்? உடனே இஸ்லாமே பெஸ்டா, நீ என்ன விச் இஸ் பெஸ்ட் இன் இஸ்லாம்னு கேக்குறிய, இஸ்லாத்தில் எது பெஸ்ட் கேக்குறிய, இஸ்லாமே பெஸ்ட் தானே. ஆனா பெருமானார் அவருக்கு சொல்லித்தர்றாங்க, துத்இமுத்தஆம் வத்துத்இஸ்ஸலாம் அலா மன் அரஃப்த வமன் லம் தஅரிஃப். நல்ல இந்த கேள்வியை விளங்கணும். இந்த கேள்வி புகாரியில முஸ்லீம்ல வருது. இப்ப என்ன, இப்ப ஆதாரம் பூரா புகாரியும் முஸ்லீமும் தான். யாரையும் எந்த விதமான என்னது வந்து கூடுதல் குறைவில்லாத சாட்டுதல் நமக்கு வந்து எந்த பக்கமும் கிடையாது. அது சின்ன தோல் ஜமாத்து, அதுல சின்ன எதுல எல்லாத்துலயும் எங்க திருடர் இருக்கானோ அவன் பூரா. அன்னைக்கு ஒரு கிதாபில் படிச்சுக்கிட்டு இருந்தேன், 72 கூட்டம், அதுல ஒரு கூட்டம் மட்டும் சொர்க்கத்துக்கு போவான்னு, அதுக்கு ஒரு இமாம் விளக்கம் எழுதுறாங்க. 73 கூட்டத்தில் 72 கூட்டத்திலயுமே மோசமானவன் இருப்பான், 73 கூட்டத்திலயுமே நல்லவன் இருப்பான். அதுலயும் அல்லாஹ் ரசூலுக்குன்னு சில பேர் செயல்படுறான், அந்த அதையும் தூக்கி அல்லாஹ் இதுல போட்டு அடிச்சு விட்டுருவான். என்ன அருமையான விளக்கம்! நாங்க தான் நீங்க தான் இல்ல, அல்லாஹ் பாக்குறது இங்க மட்டும்தான். எவரி இண்டிவிஜுவல், எவரி இண்டிவிஜுவல், எவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் நம்ம எல்லாம் பாதுகாக்கணும். இந்த மாதிரி என்ன இன்னைக்கு உள்ள பெரிய பிரச்சனை இதுதான். அவருக்கு செலவு சொன்னா அவர் பதில் சொல்ல மாட்டாருங்க, ஏன்னா அவர் அந்த இயக்கம் என்ன மண்ணாங்கட்டி இயக்கம். அல்லாஹ் ரசூல் சொல்லி தந்ததை சொல்றதுக்கு என்ன இருக்கு? சரி, அவர் சொல்லி தரல, நீ சொல்லு, குடிமுரண்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஐயுல் இஸ்லாமி ஹைர், பெருமானார் கேட்கிறார்கள், எந்த இஸ்லாம்? துத்தைமு தாம், உணவளிக்க, தஹஜ்ஜு தொழுகிறது, சதக்கா கொடுக்கிறது, ஜக்காத் செய்யறது, அஜிக்கு போறது சொல்லல. புகாரி முஸ்லீம் சொல்லுகிறது, துத்தை முத்தாம், உணவளிப்பது, அடுத்தவங்களுக்கு கூட்டிட்டு வந்து சாப்பாடு கொடுக்கிறது, அது ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி. ஹதீஸ்களிலே வருகிறது, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது ஒன்னு, இதுல இது வந்து ஐயுல் இஸ்லாமிய ஹைர். ஒருத்தர் வந்து கேட்டாரு, யா ரசூலுல்லாஹ், நான் ஹஜ்ஜிக்கு போறேன், ஹஜ்ஜிலே பெஸ்ட் ஹஜ் எது அப்படின்னு கேட்டாரு. ஹஜ்ஜிலே பெஸ்ட் இதே வார்த்தையை திரும்ப சொன்னாங்க, இஸ்லாமிய ஹைருக்கு எதே வார்த்தையோ அதே வார்த்தை தான் அங்கே. ஹஜ்ஜில உணவளிப்பது பெரிய விஷயம், ஏன்னா நமக்கே சோறு கிடைக்காது, நம்மளே சாப்பாடு ஆக்கி அங்கே சாப்பிட்டு படாத வாடி இங்கே அரிசி 10 கிலோ கொண்டு போறதா 20 கிலோ கொண்டு போறதா எங்கடா போய் சாப்பிடுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அப்படி சொல்றாங்க, அங்க இன்னி ஒருவருக்கு சாப்பாடு இல்லாத இருக்காரு அப்படின்னு சொன்னா நம்மள்கிட்ட இருக்கிறத அவருக்கு பிரிச்சு கொடுத்து நீ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கோ பரவாயில்ல.
என்ன பெரு? அல்லாஹ் அக்பர். நம்மளை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை வழிகாட்டினது மாதிரி இந்த இவ்வளவு பெரிய கைடன்ஸை கையில கொடுத்துட்டு நீங்கள்லாம் இப்படி போங்கன்னு சொன்ன பின்னாடியும் கூட நம்முடைய நிலை தடுமாறுகளுங்கிறது ரொம்ப பெரிய வருத்தமான செய்தி. திரும்பவும் பெருமானார் ஹஜ்ஜை பத்தி சொல்லும் போது சொல்றாங்க, அஃசு ஸலாம், சாப்பாடு கொடுக்கணும், ஸலாம் சொல்லணும், பார்த்தவங்களுக்கு எல்லாம் ஸலாம் சொல்லணும். அல் பாதிஉ மின் அஸ்ஸலாம் பரிஉ மின் அல் கிபர். எவர் ஃபர்ஸ்ட் ஸலாம் சொல்றாரோ, யாரையாவது பார்த்தோன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்றாரோ, அவரிடத்துல பெருமையே இல்லைன்னு நான் சொல்றேன். அவருக்கு 2016 உள்ளவருக்கு அங்க 1400 வருஷத்துக்கு முன்னாடி பெருமானார் சர்டிபிகேட் கொடுக்கறாங்க. அல் பாதிஉ பிஸ்ஸலாம் பரிஉ மின் அல் கிபர், அவரிடத்துல கிபர் இல்ல. நம்ம கிபர் இல்லாம இருக்கணுமா? அலமன் அரஸ்த வமன் லம் தஅரி, தெரிஞ்சவதோ தெரியாதவரோ போயிட்டே இருக்கும் பாயமா. அஸ்ஸலாமு அலைக் முஹப்பத் வளர்ந்து, முஹப்பத் வளர்ந்துச்சு, ஈமான் வளர்ந்து, ஈமான் வளர்ந்துச்சு சொர்க்கத்துக்கு போகும். அப்போ பெருமானார்கள் சொன்னார்கள், ஹாஸ் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சலாம் சொல்லுகிற ஒரு காலம் வரும், அந்த காலத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், தஸ்லீமுல் ஹாஸ் அப்படின்னு சொன்னாங்க. இது 22வது அடையாளம். 23, 24, 25 நான் மூணு அடையாளங்களையும் சேர்த்து போட்டிருக்கிறார்கள். குஷூ திஜாரா முஷாரகத்துல் மர்அ ஜௌஜஹா, முஷாரகத்துல் மர்அத ஜௌஜஹா ஃபி திஜாரா சைதரத்து பாது திஜாரா அலா சூக். இதுக்கு இன்னைக்கு உதாரணம் சொல்ல வேண்டியது இல்ல. குஷூ திஜாரா அப்படின்னு சொன்னா வியாபாரம் பெருத்து போயிருது, வியாபாரத்தினுடைய பெருக்கம். ஒரு ஆண், ஒரு கணவன் தன்னுடைய மனைவியையும் அதிலே கூட்டாக்கி கொள்ளுவது, பிசினஸுக்காக வேண்டி கூட்டிட்டு வந்துக்கிறது, இரு நீ அப்படின்னு. இது ரெண்டாவது அடையாளம். ஒன்னாவது வியாபாரம் பெருத்து போறது, ரெண்டாவது மனைவியை கூட்டாக்குவது வியாபாரத்தில். சைத்தரத்து பாது திஜாரா அல்ல சூக், சந்தையில் சில பேருடைய கரம் ஓங்கி இருப்பது. ஆயிரத்தி 400 முன்னாடி மொத்தமே மதியனால 3 கடை தான் இருந்துச்சு. அங்கிட்டு போனா அன்னைக்கு இங்க யாராவது சந்தையில வந்தாங்கன்னா அப்படி அந்தந்த ஊர்க்காரங்க வந்து சண்டை போடுவாங்க, பொருளை வாங்கிக்குவாங்க, கொடுத்துக்குவாங்க, போயிருவாங்க. என்ன அழகா சொல்றான் பாருங்க பெருமானார், மார்க்கெட்ல எவனாவது ஒருத்தன் தான் டிசைடிங் அத்தாரிட்டி இருப்பான், அவன் தான் முடிவு பண்ணுவான் இதுக்கு என்னன்னு. இன்னைக்கு என்ன செய்யுது? தெளிவா தெரியும், தெளிவா தெரியும். யாரும் அவங்க இஷ்டத்துக்கு எந்த பொருளுக்கும் விலை வைக்க முடியாது, யாரும் அவங்க இஷ்டத்துக்கு இந்த இந்த இது இப்படித்தான் அப்படின்னு செய்ய முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் லெவல் யாருங்க முடிவு பண்ணுவா? யாரோ முடிவு பண்ணுவாங்க. தங்கம் குறையுமாங்க தெரியாதுங்க, தங்கம் கூடுமாங்க தெரியாதுங்க. ஏங்க நீங்க தான் 4 கடை வச்சிருக்கீங்களே, அங்க முடிவு பண்ணுவாங்க. எங்க அப்போ ஹதீஸ்ல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஹதீஸ் அஹ்மத் என்ற கிதாபில் பதிவாகி இருக்கிறது, இன்ன பைன யத இஸ்ஸா தஸ்லீமுல் ஹாஸ், சுவனதி, அதாவது கியாமத்துடைய அடையாளங்களிலே ஒன்று தெரிந்தவர்களுக்கு சலாம் சொல்லுவது. அந்த ஹதீஸினுடைய தொடர் இது. ஓ ஃபுஷூ திஜாரா, பிசினஸ் நிறைய பெருகிறது. ஹத்தா துஈனல் மர்அது ஜௌஜஹா அல திஜாரா, பெண் வெளியே வந்து கணவனுக்கு உதவு பிசினஸ்ல. அதே மாதிரி வக்கத்தவுல் அர்ஹாம் அப்படின்ட்டு வேற இது போகுது. இன்னொரு இடத்துல இன்ன மின் அஷராத்தி ஸாஅ அயப்ஸுவல் மால் வயப்ஸுர் வதப்ஸுவத் திஜாரா. அந்த ஹதீஸ்ல பெருமானார் அவர்கள் சொல்லுகிறார்கள், நிறைய பொருளாதாரம் வளர்ந்துடும். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு காலத்துல 100,000 அப்படின்னா பெருசா இருக்கும், இன்னைக்கு 5 கோடிங்க எங்க வீடுனா. 5 கோடியா? பெரிய விஷயமாவே தெரியல அப்படியா அப்படின்னு கேட்டு போயிட்டே. ஒரு காலத்துல லட்சாதிபதிங்க கொடி கட்டுவாங்களாம் மேல, அந்த வீட்டுல 1,00,000 இருக்கு அப்படின்னு சொன்னா வீட்டுக்கு மேல ஒரு கொடி ஏத்தி அது பறந்துகிட்டு இருக்குமா, 1,00,000 இருக்கியாரியா அப்படின்ட்டு. இன்னைக்கு குரோருக்கே மரியாதை கிடையாது. 500 கொடுத்தோம் இது, முசாபர்களுக்கு 1 போட்டா திருமாவன் நமக்கு 10 தரான், நீ வச்சுக்க. இப்ப நான் இல்ல புத்தாவது நீ தான் லெவல் மாறிடுச்சு. அப்ப எஃப்சுவல் மால், பொருளாதாரத்தினுடைய பெருக்கம், எக்ஸுர் அது போய்கிட்டே இருக்கும் அதனுடைய வளர்ச்சி. வத்தஃசு திஜாரா, பன்னு வேணுமாங்க, பர்கர் நீங்க கடைக்கு வர வேண்டாம், ஆஃபரோட தரணும், வீட்டில் கொண்டு தர்றோம். வீட்டில் வாசி ஒரு போனை போட்டீங்கன்னா எல்லாம். ஒருத்தர் கட்டுரை எழுதியிருக்காரு, இதுவரையும் புக்கு வாங்கணும்னா தேடி தேடி போய் ஒரு கடையா ஏறி இறங்கி புக்கு இருக்குமா, நெட்டில் போனா மறுநாளே. உலகத்தில் எந்த மூலையில் உள்ள புக்கா இருந்தாலும் சரி, உடனே வந்து டோர் டெலிவரி ஆகுது, ஒரே வாரத்தில் வீட்டுக்கு வந்துருங்க. நீங்க காசு கொடுத்துட்டு வாங்கிக்கலாம், பொருளை பார்த்துட்டு காசு கொடுக்கலாம், என்ன என்ன. ஏன்னா இது இன்னைக்கு நமக்கு புதுசா இருந்துச்சு ஆரம்பத்தில், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா விளங்க ஆரம்பிச்சு இன்னைக்கு நம்ம அடிக்ட் ஆகிட்டோம். நமக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல, ஒரு காலங்களில் இதெல்லாம் பெரிய விஷயம் இருந்திருக்கும். நம்முடைய கொஞ்சம் வயதுக்கு மூத்தவர்கள் கேட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு பொருளை வாங்குறதுக்கு எவ்வளவு தூரம் போகணும், சிட்டிக்கு போனாதான் சில பொருட்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு இருந்த காலங்கள் உண்டு. இன்னைக்கு எல்லாம் எல்லா இடத்துலையும் மலிஞ்சு போச்சு. அப்சே தப் சுத்தி ஜாரா, அந்த ஹதீஸ் சொல்றாங்க, ஓ ஏதோ ஒரு ஜஹல், மடமை அதிகரிக்கும். ஒரு மனிதர் ஒரு டிரான்சாக்சன் பண்ணுவார், ஒரு பிசினஸ் பண்ணுவார். அவர்கிட்ட போய் அந்த பிசினஸ் பண்றவர்கிட்ட அவர் கேட்பாரு, ஏங்க இது எவ்வளவுங்க, என்ன ரேட்டு, இது எப்படி நீங்க விற்க போறீங்க. அவர் சொல்லுவார்ல, ஹத்தா இஸ்தமர தாஜிரும் பனி ஃபுலான், அவர்கிட்ட கேட்கணும். யாரு கடை வச்சிருக்க ஒரு சொல்லுவாரு, அவர்கிட்ட கேட்கணும். என்ன கேட்கணும், எல்தமி சுஃபில் ஹையில் அதையும் அல் காத்தில், என்ன கேட்கணும், அந்த காசு நிர்ணயம் எவ்வளவுன்னு அவர்கிட்ட கேட்டா அவர் தான் சொல்லுவார், நம்மளால செய்ய முடியாதுங்க, கேட்டுட்டு வேண்டாம் நான் சொல்றேங்க. இன்னைக்கு இதெல்லாம் நிதர்சனமான நிலைமைகள். ரெண்டாவது பிசினஸ் சென்டர் இன்னைக்கு இருக்கக்கூடியது, ஒவ்வொருத்தரும் எல்லா இடத்துலையும் போன மால்ஸ் இன்னைக்கு மற்ற எல்லாமே போய். துபாயில கூட சொல்லுவாங்க, அந்த வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா மால்ஸுக்கு போயிட்டு வர்றது, ஜாமான் வாங்க போறதே அது ஒரு ட்ரெண்ட். அது அந்த இதை சட்டியை இழுத்துக்கிட்டு, அந்த ஒரு கூடையை எப்படி இழுத்துக்கிட்டு ஒவ்வொரு இடமா போய், முன்னாடி ஒரு காலத்துல பேப்பர்ல எழுதிட்டு போய் நம்ம கடையில கொடுத்து வாங்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு அப்படி இல்லை, அந்த பொருள் தேவையா இல்லையான்னு கூட தெரியாது, அதை பார்த்தோன்னு ஆசையா இருக்கும் தூக்கி போட்டுக்கிறது. இன்னைக்கு அது அது அப்ப அங்க முன்னாடி ஒரு காலத்துல துபாயில அங்க இங்க இருந்துச்சு, இன்னைக்கு மெட்ராஸ்ல வந்துருச்சு, திருச்சியில வந்துருச்சு, எல்லா இடங்களையும் இதே மாதிரி மாசு வந்துருச்சு, கோபத்திலையும் இருக்கும் இருக்குல்ல. இன்னும் கொஞ்ச நாள்ல எங்க ஊர்லயும் ஆ ஊர்லயும் வந்துடும், ஏன்டா சும்மா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கலேட்டர் எல்லாம் வச்சு கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா பிசினஸ் சென்டர் எல்லா இடத்துலையும் அந்த அளவுக்கு புஷு உத்திஜாரா, பொருளாதாரம் இது வியாபாரம் என்பது பெருத்தோடும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இதுல அந்த யாராவது ஒரு ஆள் இருக்கான் இல்லையா, அவன் தான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு எல்லாத்தையும் அவங்க கையில் வச்சிருப்பான். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாத்தினுடைய பொருளாதார இயக்கம் அவர் கையில் இருக்கும். அவர் நினைச்சார் அப்படின்னு சொன்னா இவ்வளவு ரேட்டுக்கு இறக்குறேன் பாரு, இவ்வளவு ரேட்டுக்கு ஏத்துறேன் பாரு. இன்னைக்கு பருப்பு 120 ரூபா விற்கிறதுக்கு காரணம் யாருன்னு கேட்டா எல்லாருக்குமே தெரியும். அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய செய்திகள், அல்லாஹு தஆலா எதையும் குறைச்சலாம் வைக்கல. நம்ம எந்த எத்தனை மில்லியன், 5 மில்லியன் இருந்துச்சுன்னா 5 கோடி இருந்தாங்கன்னா இன்னைக்கு 50 கோடி ஆயிட்டாங்களா, எத்தனை மில்லியன் கோடி வந்தாலும் அத்தனை பேருக்கும் உணவு கொடுக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக்கொண்டார். அதை ஹஜ்ஜில் போய் பார்த்தா நல்லா தெரியும், ஒரு சாதாரண சிட்டி, ஒரு சின்ன ஊர், இங்கிருந்து அங்கிருந்து 3 கிலோமீட்டர், அங்கிருந்து 5 கிலோமீட்டர் அரஃபா, அங்கிருந்து 4 கிலோமீட்டர் அங்க முஸ்தலிஃபா. ஒரே நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய 50 லட்சம் 60 லட்சம் பேரும் மக்காலேருந்து கிளம்பி அப்படி முஸ்தலிஃபாக்கு போகணும், அங்கிருந்து அப்படி அரஃபாக்கு போகணும், அங்கிருந்து அப்படி இங்கிட்டு வரணும், நடக்குமா? இப்ப இந்த 50 லட்சம் பேருக்கு எவன் சோறு கொண்டு வந்து போடுவான், இவங்களுக்கு யார் தண்ணி கொடுப்பா? அரசாங்கமே தெளிவா சொல்லுது, இந்த பொறுப்புகளை எதாயும் எங்களால் செய்ய முடியாது, அல்லாஹ் செய்யறது தவிர. இன்னும் சில இடங்கள்ல ஹதீஸ்கள்ல கிதாபுகள்ல படிக்கிறோம், அந்த அரபா முஸ்தலிஃபாவினுடைய பூமி இருக்கிறதே கருவறை மாத்திரி அப்படின்னு சொன்னாங்க. ஒரு தாயினுடைய கருவறை எப்படி இருக்கும், அந்த பேபி உருவாகிறதுக்கு முன்னாடி அந்த ஊம்பு அப்படியே சுருங்கி சாதாரண ஒரு பை மாத்திரி, அப்புறம் அல்லாஹ் தஆலா அந்த பேபியை கொண்டு வந்து உள்ள வச்சோடனே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி அந்த 3 கிலோ 2.5 கிலோ 1.5 கிலோ அந்த பேபி அப்படி தாங்குது. அது மாதிரி ரசூலுல்லா சொன்னாங்க, அந்த அரபாவும் முஸ்தலிஃபாவும் தாயின் கருவறை போன்று, 10 பேர் வந்தாலும் தாங்கும், 100 பேர் வந்தாலும் தாங்கும், 50 லட்சம் வந்தாலும் தாங்கும், 60 லட்சம் வந்தாலும் தாங்கும், அவ்வளவையும் விரிச்சு கொடுக்குது இடத்த அல்லாஹ்வினுடைய நேரடியா. ஒரு ஊர்ல ஒரு 50 ஒரு குறைஞ்சபட்சமா ஒரு 2000 பேரை கூப்பிட்டு சோறு போடுறதுக்குள்ள நம்ம என்ன பாடுபடுறோம், ஆனா அங்க போனா எல்லாரும் ஒவ்வொரு நேரத்துக்கும் கோழி சாப்பிடுறான், கறியை சாப்பிடுறான். எந்த ஹாஜியும் போய் நான் பட்டனையா கிடந்தேன்னு ஒருத்தனையுமே சொல்லல. நல்ல விதவிதமான சோறுகள், வீட்டுல இருந்தா கூட சாம்பார் சட்னியோட கதை முடிச்சு போயிடும். அங்க எப்போதுமே கோழி கறி என்ன என்னெல்லாம் தேவையோ விதவிதமான பிரியாணி என்ன அது என்ன இதெல்லாம் எப்படி கிடைக்கும்? ஒரு ஆச்சரிய ஒரு அது என்ன சொல்றது, ஒரு பெரிய அமேசிங் திங். நம்மளே நம்முடைய சிந்தனை எல்லாம் தாண்டி என்னமோ நடக்குது. இதை அல்லாஹ் உலகம் முழுக்க நடத்திக்கிட்டு இருக்கான். தான் படைத்த படைப்புக்கு சோறு போடுகிற பொறுப்பை அல்லாஹ் தன்னகத்தை எடுத்துக்கொண்டான். எவங்கையிலையும் கொடுக்கற அப்புறம் ஏன்டா பருப்புக்கு 120 ரூபா விற்கிறான்னு எவனோ ஒருத்தன் சாப்பிடுறான். அதைத்தான் பெருமானார் சொன்னாங்க, கியாமத்து நாள் வர வர இப்படிலாம் வரும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சில பேருடைய கரங்களிலே இருக்கும், அவர்கள் முடிவு செய்வார்கள். இன்னைக்கு என்ன சொல்றான், இந்தியாவினுடைய மொத்த பொருளாதார அந்த ரிசோர்ஸ் இருக்கிறதே 4 குடும்பமா 5 குடும்பமா தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். மீதி உள்ள முறை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுதான் அல்லாஹ் வந்து பாதுகாக்க வேண்டும், அதை விட்டு இந்த சமூகத்தை காப்பாற்ற வேண்டும். அப்புறம் 26வது, இது 25வது, 26வது. அடுத்து கடைசியாக இன்னொரு செய்தியும் பெருமானார் இந்த இடத்துல சொன்னார்கள், எல்தமிசு ஃபில் ஹய்யி, எல்தமிசு ஃபில் ஹய்யி அல்-அதீம் அல்-காதிம் லா யூஜத். இஸ்லாமிய அடிப்படையில் அந்த கான்ட்ராக்ட் எழுதுறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பணி. சூரத்துல் பக்கராவினுடைய கடைசி பகுதி, இந்த ஆயத்துக்கு முதல் ஆயத்தில் நான் பேசும்போதே சொன்னேன், அல்லாஹு தஆலா தொழுகை அதெல்லாம் பார்த்துட்டு லேஸ் லேஸாக சொல்லிவிட்டு இந்த ஃபினான்ஸை பற்றி மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆயத்துகளில் பேசிக்கிட்டே போய்கிட்டு இருந்தான். சூரத்துல் பக்கராவினுடைய கடைசி வசனம், பெரிய வசனம். அதில் அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் கடன் வாங்கினால், யார் இடத்துல இருந்து கடன் வாங்கினால், அல்லது நீங்க ஒரு பிசினஸ் டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஒரு காத்திபை வைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு ரைட்டர். எதுக்குன்னா அவர் உங்க ரெண்டு பேருக்கும் இடையில உள்ள அதை அக்ரிமெண்ட் போடுவார். அப்புறம் நீங்க கையெழுத்து போட்டு அதுல உள்ளதை நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். இப்ப பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, அப்படி எழுதக்கூடியவர்களே ஒரு காலத்தில் இருக்க மாட்டார்கள். அதுக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், எல்லாமே வந்து மிஷினரி ஆயிடும். ஒரு காலத்தில் கணக்கு எழுதுறதுக்கு என்ன செய்வார், கணக்கு புள்ள இருப்பார். ஊர் பஞ்சாயத்து தலைவர் வீட்டுல இருந்து ஆரம்பிச்சு கடை வரையும் கணக்கு புள்ளதான். அந்த கணக்கு புள்ளைய கூப்பிடியா அப்படின்னா அவர் பையோட வருவான். அந்த காலத்தில் பார்த்தா அவ்வளவு அவனுக்கு காசு கொடு, அவனுக்கு காசு கொடுமா. இப்பெல்லாம் என்னது, இப்பெல்லாம் என்னது, காசு கொடுக்கணுமா உங்களுக்கு எவ்வளோங்க அப்படின்னா, நான் நெட்ல டிரான்ஸ்பர் பண்ணிடுறேங்க, இப்படி தட்டுறான். இவன் எங்க அனுப்புனா, யாருக்கு அனுப்புனா, எவனுக்கும் தெரியாது. அவன் அனுப்புனா அவன் வாங்கிக்கிட்டான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல பெருமானார் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த சீக்வன்ஸ் ஏ அப்படின்னு கேட்டா, அந்த பாலிசி மேக்கிங் அப்படிங்கக்கூடிய அந்த தன்மை குறைந்து போய்விடும். இப்ப கான்ட்ராக்ட் எழுதுறதுங்கிறது ஏதோ விளையாட்டுத்தனமான ஒரு எழுத்தல்ல, இஸ்லாமிய அடிப்படையில் சமூக கட்டமைப்பை உருவாக்கிய பெருமானார் முதல் முதல்ல பாலிசியை எப்படி மேக் பண்றதுன்னு சொல்லிட்டு ரசூல்லா தான் சொல்லி கொடுத்தாங்க. இந்த இஸ்லாம் தான் வழிகாட்டியது. இன்னைக்கு நம்மளை தவிர, இந்த சமூகத்தை தவிர வேற எல்லாருமே பாலிசி மேக்கிங்ல இருக்கான். நமக்கு அது என்னன்னே விளங்காது. வேற ஒண்ணு வேணாம், உதாரணமா இப்ப ஒரு பட்ஜெட் போடுறோம் இந்தியால அப்படின்னு சொன்னா, அதுக்கு பின்னாடி சில வேலைகள் பார்க்க வேண்டியிருக்கும், சில பாலிசி மேக்கிங். அதை வச்சுதான் அந்த அரசாங்கம் செயல்பட முடியும். அரசாங்கம் எவன் வந்தாலும் சரி, டிபெண்ட்ஸ் அப்பான் த பாலிசி. அப்ப அந்த பாலிசியை மேக் பண்ணவனுடைய சிந்தனை இருக்கிறதே, அதை அதுல இன்ஜெக்ட் பண்ணியிருப்பான். அதை தாண்டி அவனாலையும் செயல்பட முடியாது. அப்ப அந்த பாலிசி மேக்கிங் அப்படிங்கிறது விளையாட்டுத்தனமான அல்லது விட்டுட்டு போற காரியம் இல்ல. இன்னைக்கு ஒரு பட்ஜெட் போடுறான் அப்படின்னு வச்சுக்கீங்களேன், நம்ம சமூகத்துல உள்ள நல்ல படிச்ச ஆளுகள்ட்ட, அல்லது ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்திருக்கான். இப்ப அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு, டெய்லி காலையில மாலை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, பத்திரிகையில் எழுதிட்டு இருக்காங்க. இன்னும் நல்லா சொன்னா 75% அது விளங்கவே இல்லை. அது என்ன ஜிஎஸ்டி 75%? நான் கூட கொஞ்சம் கம்மியா சொல்றேன்னு நினைக்கிறேன், 80-90 கூட சொல்லலாம். அதை விட பெரிய கூத்து, யாராவது ஒரு அஜர்த்திட்ட போய் ஒரு பேட்டி எடுக்கணும் உங்கள்கிட்ட ஜிஎஸ்டியை பத்தினா என்ன நடக்கும்? அது வேலையை விட்டுட்டு போறேன்றாரு. கலவரமாயிரு, ஏன் புரியாது பாபா, அது அது அதை பத்தி பேசுற அளவுக்கு இன்னைக்கு இல்லைங்கிறேன். நிலைமை அதுதான். ஒரு பட்ஜெட் போடுறான், ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா அதை கூப்பிட்டு ஒரு அஜர்த்தை கூப்பிட்டு இதை பத்தி ஒரு காமன் நேரம் பயம், நாங்கள் பேட்டி கேட்கறேன் நீங்க சொல்லுங்கன்னா அட விளங்கக்கூடிய அளவுக்கு நம்ம இல்ல. அப்ப அதைத்தான் பெருமானார் சுட்டி காட்டினாங்க. பாலிசி மேக்கிங்காக வேண்டி சில மண்டைகள் உருவாக்கப்பட வேண்டும். தேர் ஷுட் பி இன்டெலிஜென்ட் இன்டெலக்சுவல். சும்மா இல்ல. அப்ப நீங்க அந்த வேலையை பார்த்தா மட்டும்தான் அல்லாஹுக்கு பயந்து உலகத்திற்கு சரியான செய்தியை கொடுப்பீர்கள். மற்றவங்க இடத்துல அதை கொண்டு போய் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம், கையாடல் பண்ணுவோம், அது எந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அடிச்சு விடுவான். அதனுடைய அந்த இம்பாக்ட கடைசி மனிதன் ஒரு விவசாயி ஒரு லேமேன் அவன் பையன் வரையும் அனுபவிப்பான். அப்ப அவ்வளவுக்கும் சேர்ந்து நீங்க தான் பொறுப்போம். நான் அவ்வளவுக்கும் சேர்ந்து நம்ம தான் பொறுப்போம். We should be there. அப்ப அதைத்தான் பெருமானார் சொல்லுகிறார்கள். நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த காத்திப் அவர்கள் இல்லாமல் போகுவது இருக்கிறது, அதுவும் ஒரு அடையாளம். எல்லா இடத்துலயும் வந்து இன்னைக்கு உள்ள இந்த வந்து என்னது கம்ப்யூட்டர் அதே மாதிரி டெக்னிக்கல் ஐட்டம்ஸ் வந்துடும். அப்படி எப்படி தட்டிட்டு போய்கிட்டே இருப்பானே ஒளிஞ்சு, அதுக்கு என்ன தெரியும் இந்த டெக்னாலஜி ஐட்டத்துக்கு. அதுவும் ஒரு கம்ப்யூட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது ஒரு லெவல் அவ்வளவுதான். துபாயில வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த அந்த காலத்திலாம் வந்து இந்த ஜிமெயில சேட் பண்றதுதான் ஃபேமஸ். அப்போதைக்கு 2004 இந்த ஜிமெயில் ஓரமா ஒரு சேட்னு ஒண்ணு வரும். அப்படியே வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அப்படியே சேட் பண்ணிக்கலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் நல்லா இருக்கீங்களான்னு. அப்ப இந்த மெசேஜ் அது இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, இந்த வாட்ஸ்அப் குரூப் அது இதெல்லாம். அப்ப அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு நண்பர் வந்தார், அஸ்ஸலாமு அலைக்கும்னு அடிச்சார். வாலைக்கும் சலாம். அவர் குவைத்தில் இருக்காரு. உடனே அவர் திரும்ப வந்து எனக்கு மெசேஜ் பண்றார், கைஃப ஹாலுக்க ஹவ் ஆர் யூ, அரபியில் அடிச்சிருக்காரு. எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா அரபு நாடு போனவொடனே அரபி படிச்சுட்டான் போல. கூட படிச்ச பையன், ஒன்னாவே ஒன்னாவதுல இருந்து 10th வரைக்கும் படிச்சோம். இங்க படிச்ச பையன் பிகாம் படிச்ச பையன் இவருக்கு இப்படி அரபி தெரிஞ்சு கைஃப ஹாலுக்கு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உடனே அல்ஹம்துலில்லாஹ் ஓகே அப்படின்னு நடிச்சிருந்தேன். அவர் சொல்றாரு, நான் அரபியில் அடிக்கிறேன், நீ என்ன இங்கிலீஷ்ல அடிக்கிறேன், சரிப்பா அப்படின்னு. அப்ப அடுத்து நான் அதே கைஃப ஹாலுக்கு வந்து அப்படியே கட் பண்ணி திரும்ப கீழே பேஸ்ட் பண்ணி கைஃப ஹாலுக்குன்னு போட்டிருந்தேன். அவர் எனக்கு பதில் போறாரு, இதான் இதான் வந்து கூத்து. அவன் உடனே என்ன செஞ்சிருக்கான், இன்னைக்கு வந்து கூகுள்ல டிரான்ஸ்லேட்டர்னு ஒன்று வச்சிருக்கான். எந்த மொழியில போய் அடிச்சாலும் அடுத்த மொழியில நம்ம எதுல கேட்கறோமோ அதுல கொடுக்குது. தமிழ்ல அடிச்சா இங்கிலீஷ்ல வருது, இங்கிலீஷ்ல அடிச்சா தமிழ்ல வருது. அவன் இங்கிலீஷ்ல அடிச்சு அரபியில உள்ளத கேட்டிருக்கான். அவன் ஃபைன் அடிச்சிருக்கான் போய், FINE ஃபைன் அடிப்போம்ல நம்ம, ஃபைன் ஃபைன் அப்படின்னு நம்ம வி ஆர் ஓகே அப்படிங்கிறதுக்கு அந்த ஃபைன் தான். நான் ஃபைன் கட்டினேன் அப்படிங்கிறதுக்கு அதே ஃபைன் தான் FINE. உடனே அது என்ன எடுத்துக்கிச்சு, இவன் எங்கே ஃபைன் கட்டியிருக்கான் போலுக்குன்னு ஹராமான்னு அடிச்சிருச்சு. உடனே அதை கட் பண்ணி எனக்கு பேஸ்ட் பண்ணி ஹராமான்னு போடுறான். உண்மையா சொல்றேன், எனக்கு கொஞ்ச நேரம் விளங்கவே இல்லை, என்ன ஹராமா இது அப்படிங்க. ஹராமான்னா ஃபைன். அடுத்த வந்து யாராவது ஒருத்தர் நமக்கு டாக்ஸ் போட்டுறது அல்லது காரை நிப்பாடிட்டு போனா ஃபைன் அடிச்சிட்டாங்கிறது, இந்த ஹராமாங்கிறது இந்த வாரத்துக்கு உள்ளது. யோசிச்சு யோசிச்சு நல்லா பார்த்து அடனா இவன் கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ல போய் அடிச்சிருக்கான். திரும்ப நானும் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் திறந்து ஃபைன் அப்படின்னு அடிச்சா அது ஹராமான்னு காட்டும். இட் இஸ் எ மிஷின். அதுக்கு என்ன தெரியும், அதுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அதோட அப்புறம் தான் ஒரு முடிவு பண்ண, யாராவது வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ல நான் பண்ணலாமான்னு கேட்டா தயவு செஞ்சு பண்ணாதேன்றுவேன். அது மிஷின், அதுக்கு விளக்காது. நம்ம யோசிச்சு உள்வாங்கி எழுதுறது ஒண்ணு, அது உள்ள இருக்கத கொடுக்கும் அவ்வளவுதான். எதை வந்து ஃபீட் பண்ணி வச்சிருக்கானோ அதை அப்படி தூக்கி கையில கொடுக்குமே ஒழிஞ்சு உண்மையான அந்த அறிவு கிடைக்காதுப்பான்னு சொல்றது. இப்ப அதே மாதிரிதான் இந்த இடத்துல என்னது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை உறுதிப்படுத்தினார்கள். 26th செய்தி பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், ஷஹாதத்து ஸூர் ஹிய அன் யக்திபல் இன்சான் ஃபீ ஷஹாதத்திஹி அலல் ஆகரீன் فيشهد ان فلانا له حق على فلان زورا وبهتانا وهي من كبائر الذنوب. பொய் சாட்சி, பொய் சாட்சி அந்த காலத்தில் அதிகமாகிவிடும். பொய் சாட்சி சொல்றது பெருமானார் அவர்கள் சொல்லுகிறார்கள், அலா உன்னபிக்கும் பி அக்பரில் கபாயிர், பாவத்திலே மிக கடுமையான கொடுமையான பாவத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, அலா உன்னபிக்கும், பெரிய பாவம் எதுன்னு சொல்லட்டுமா, சலாசன், இதே கேள்வியை 3 தடவை திரும்ப திரும்ப கேட்டாங்க, ரிப்பீட்டட்லி. காலு சொன்னாங்க, காலு சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், பலா யா ரசூலல்லாஹ், எஸ் ப்ராபபிலி, நீ சொல்லணும், கண்டிப்பா சொல்லுங்க யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே, கால அல் இஷ்ராக்கு பில்ல, கால அல் இஷ்ராக்கு பில்ல, அல்லாஹுக்கு இணை வைப்பது கபாயர், பெரும்பாவத்தில் முதலாவது. ரெண்டாவது சொன்னாங்க, உகூகுல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு நோவினை கொடுப்பது, சிரமத்தை கொடுப்பது, உகூக் சொன்னா பெற்றோர்களை சிரமப்படுத்துவது, ஊண்டிங் ஈதா செய்யறது. அந்த ஹதீஸினுடைய செய்தியில் எழுதுறாங்க. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீம்லயும் வந்திருக்கு. அந்த ஹதீஸ் எழுதும் போது இப்படி எழுதுறாங்க, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பேச்சு பேசிட்டு இருக்கும் போது சாஞ்சு உட்கார்ந்துருந்தாங்க. சஹாபாக்கெல்லாம் சுத்தி உட்கார்ந்துருந்தாங்க, கொஞ்சம் இந்த மரக்கட்டை மேல இப்படி சாஞ்சிட்டு உட்கார்ந்து இந்த கேள்வியை பெருமானார் கேட்டாங்க. இந்த ரெண்டையும் சொல்லிட்டாங்க, அல் இஷ்ராக்கு பில்லா உக்குக்குல் வாலிதை, தகப்பனார் தாயார்களை சிரமப்படுத்துவது இணை வைப்பதுன்னு சொல்லிட்டு சாஞ்சிருந்த நாயம் செல்லாதெல்லாம் எழுந்து உட்கார்ந்தாங்க. அதுல விளங்குது என்ன, ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்னத்தையோ ஒன்னு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்ல போறாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, அலா வகவுல ஜூர், அலா வகவுல ஜூர், அலா வகவுல ஜூர், பொய் சாட்சியை கடுமையாக பயந்து கொள்ளுங்கள், கடுமையாக பயந்து கொள்ளுங்கள், கடுமையாக பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. பொய் சாட்சி அப்படிங்கிறது நம்மளை ஏதோ கோர்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டி யாராவது சாட்சி சொல்ல சொல்லி ஒரு ஜட்ஜுக்கு முன்னாலேயோ அல்லது வேற ஏதாவது ஒரு இந்த ப்ரொசிக்யூஷனுக்கு முன்னாடியோ போய் நின்று, இல்லைங்க இந்த இந்த கிதாப் மேல கையை வச்சு நான் சத்தியமாக சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பிறழ்வான ஒரு சாட்சியை சொல்றது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது தப்பு அப்படின்னு சொன்னாங்க. எப்படி ஒரு ஜட்ஜுக்கு முன்னாடி அல்லது வேற ஏதாவது ஒரு கோர்ட்ல போய் நின்று இந்த கிதாப் மேல கையை வச்சுட்டு சத்தியமா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அதுல பிறழ்வு செஞ்சோம் அது மட்டும்தான் பொய் சாட்சி அப்படின்னா பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் பெரிய சாட்சி அல்ல, தனக்கு எந்த விஷயம் தெரியாதோ, தனக்கு எந்த விஷயம் தெரியாதோ அந்த விஷயத்துல எல்லாத்திலையும் சாட்சி ஆகுது, எல்லாத்திலையும் சாட்சி ஆகுது. அதற்கு உதாரணம் எழுதுறாங்க, கஷஹாதத்தின்னாசி ரெண்டு பேரு எப்ப நீ சாட்சியா இருப்பாங்கிறாரு, இவன் உண்மையானவனா தெரியாது, இல்ல இப்ப இது நடஞ்சா தெரியாது இருந்துக்கிறான் பரவாயில்லங்க அப்படின்னு. அதே மாதிரி ஏதாவது ஒரு எஸ்டாபிளிஷ்மெண்ட் ஒரு கம்பெனில நீங்க சாட்சியா இருங்க இருந்துக்கிறேங்க பரவாயில்ல. ஷஹாதத்து துல்லாபில் மதாரிஸ் வல் ஜாமியாத், ஏதாவது யூனிவர்சிட்டியில ஸ்கூல்ல காலேஜ்ல ஏதாவது சாட்சி கேட்கிறான் அப்படின்னு சொன்னா இருந்துக்க வேண்டியது. ஓ ஷஹாதத்துல் அவுலாத் இந்த விலாதத்தையும், இப்ப இந்த சாட்சிகள் எல்லாம் சாதாரண நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் எதெல்லாம் வருகிறதோ அது எல்லாத்துலயுமே நம்ம பாட்டுக்கும் இருந்துக்கிறது. போன வாரம் ஒரு சார் சொன்னாரு, அவன் வந்து பசங்களுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சிருக்கான் காலேஜ்ல, எல்லாம் அப்பாவை கூட்டிட்டு வரணும் அம்மாவை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒருத்தர் அப்பா வந்திருக்காரு கூட்டிட்டு வந்திருக்கு, அப்பந்தான் வந்து அவர் சொன்னாராம் இதே மாதிரி யாரோ சொன்னாங்க அதனால நான் வந்தேன், என் பையன் சொன்னா 4 வருஷம் வரையும் ரிசல்ட்டே வராது, 5வது வருஷம் தான் ரிசல்ட் வரும் இன்ஜினியரிங் காலேஜில், 1வது வருஷமே தெளிவா இருந்திருக்கான், 4 வருஷம் எங்களுக்கு பரீட்சைக்கு ரிசல்ட்டே கொடுக்க மாட்டான், 4வது வருஷம் முடிஞ்சான், ஏன்னா 4 வருஷத்துக்குள்ள இருந்தாலும் இடையில வந்துட்டான்னா இவர் வச்சிருக்க அரியர் பேப்பரு. அதே சார் சொல்லும் போது சொன்னாரு, எங்க காலேஜில் நடந்தது இங்க ஜமால்ல போய் உங்க அப்பா கூட்டிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கோ சொன்னதுக்கு இவன் போய் யாரே ஒருத்தரை கூட்டிட்டு வந்துட்டான், அவர் அங்க கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமா வேலை வந்துட்டு இருக்காரு சாரு, அவரை பார்த்தோன்னு யாருன்னு கேட்டிருக்காரு, இவரே எங்க அப்பான்னா உன்னை இவர் கேட்டிருக்காரு, உன்னதான் 20 வருஷமா டோல்கேட்ல பாத்துக்கிட்டு இருக்கேன், இவன் வேற ஏதோ ஒரு ஊர் சொல்றான், நீ எங்க வாங்கி வந்த, உனக்கு என்ன வாங்கி தருவேன்னு சொன்னா கரெக்டா சொல்லு, பிரியாணி வாங்கி தருவேனா, இங்கே உட்காரணும் போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருவேன்னு இருக்காரு, ஓடிட்டா அந்த ஆள் வந்தவன். அப்ப நம்ம பையன்லாம் எவ்வளவு விவரமா இருக்கான், கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்கு சொல்றேன். இப்ப என்ன செய்யணும், யாரையாவது ஒருத்தர் கூட்டம் இது அடிக்கடி நடக்கிறது போய் கூட்டுவாடானா என் மச்சான ஒருத்தன் கூட்டிடுவோம், அவனுக்கு அவனுக்கு சம்மந்தமே இருக்காது, வெளியே சொல்லிடுவான் டீ வாங்கி தரேன் வட வாங்கி தரேன், இன்னும் எதுவுமே பேசக்கூடாது, எல்லாத்துக்கும் மண்டையாட்டி போயிருந்துருவான். இப்ப ஷஹாதத்து ஜூர் அப்படிங்கிறது அது என்னன்னு தெரியாம நம்மள்ட்ட அப்படி வந்து பரவி போன ஒரு விஷயமாக நம்மிடத்திலே இருக்கிறது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் இக்ததா ஹக்க மாலின் முஸ்லிமின் பி யமீனின் கதிப லக்கியல்லாஹு வஹு அலைஹி கத்மான், ஒரு முஸ்லிமினுடைய ஏதாவது ஒரு பங்கை ஒருத்தன் அநியாயமாக எடுத்தான் என்று சொன்னார், பி யமீனின் காதிமா சத்தியமா இது எனக்குள்ளதுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டான் அப்படின்னா லக்கியல்லாஹு வஹு அலைஹி கத்மான், அல்லாஹுவை அவன் சந்திக்கிற போது அல்லாஹ் கோபமாக இருக்கிற நிலையில் தான் அவனை சந்திப்பான் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். டைம் ஆயிடுச்சு இன்ஷா அல்லாஹ். இந்த 26 இன்னைக்கு முடிச்சுட்டு 27 இருந்து அடுத்த வாரத்தில் உள்ளது பார்க்கலாம். ரெண்டாவது அந்த முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படுவதில் வந்து செய்திகளை சொல்லிட்டு வந்துட்டே இருந்தோம். அதில் கடந்த வாரத்தில் ஹஜ்ஜை பற்றி சொன்னோம். இந்த வாரத்தில் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படுவதில் ஒரு அமலாக பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கண் பார்வை தெரியாதவருக்கு உதவி செய்வது சிறிதொரு தூரம் நடக்க வைப்பது, ஒரு 40 நாள் நடக்க வச்சோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அந்த மனிதருடைய பாவத்தை மன்னிப்பார். இது கொஞ்சம் லைஃபான ஹதீஸா வந்திருக்கு. ஆனா சில பல இன்னும் சில வகையான துருக்குகள்ல வகைகள்ல வரும்போது அந்த செயின்ல வரும்போது இந்த ஹதீஸ் வந்து அமல் செய்வதற்கு தக்க ஒரு ஹதீஸாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. 40 தூரம் ஒரு கண் தெரியாதவரை நடக்க வைத்தால் அல்லாஹு தஆலா நம்முடைய முன்பின் பாவங்களை மன்னிப்பதற்கு அது காரணமாக இருக்கும். எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படியும் அதை விட அதிகமாக அமல் செய்கிற பாக்கியத்தை அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் உலகத்திலே உள்ள முஸ்லிமான ஆண் பெண்களுக்கும் தந்தர் புரிவானாக.
Come.